அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 29 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஜப்பானிய மத்திய வங்கி நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக எதிர்மறையான வட்டி விகிதங்களை இன்று அறிவித்திருப்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
எதிர்மறையான வட்டி என்னன்னா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுப்பேன், ஆனா ஒரு வருஷம் சின்ன நீங்க எனக்கு 98 ரூபாய் கொடுத்தா போதும்னு அர்த்தம். இந்த மாதிரியான போக்கு எதனால ஏற்படுதுன்னா, வருங்காலத்துல விலைகள் மிக வேகமாக வீழ்ச்சி அடையும்னு நான் எதிர்பார்த்தேன்னா, அதற்காக நான் வந்து எதிர்மறையான வட்டியை தான் வசூலிக்கணும்.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு துறைகளிலும் முதலீடு செய்வதற்கு 25 மேற்பட்ட சர்வதேச நாடுகள் முன்வந்திருப்பது குறித்த ஒரு செய்தி.
எந்தெந்த இடங்களில் எந்த வகையான முதலீடுகளை செய்வது சம்பந்தமாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அந்த அடையாளத்துக்கு ஏற்ப முதலீட்டாளர்களுக்கு விரும்பிய அந்தந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே எந்த இடத்திலும் யாரும் முதலீட்டுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்ய முடியும்.
தமிழ்நாட்டின் 25 முந்தைய பிரபல ராபின் மெயின் வழக்கில் 5 குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
சிரியாவில் உள்நாட்டு யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதை நோக்காக கொண்டு ஐநா ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் சமாதான பேச்சுக்கள் வரும் மணித்தியாலங்களில் ஆரம்பமாக உள்ளது. ஆனாலும் அதில் யாரெல்லாம் பங்கேற்பர் என்பது இன்னமும் தெளிவில்லாமல் உள்ளது. ஐநா பிரதிநிதி சிரிய அதிபர் அசாத்தின் பகுதியினரை சந்தித்து பேச்சுக்களை ஆரம்பித்து வைப்பார் என ஐநா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுக்களில் பங்கேற்பதற்காக அதிபர் அசாத்திற்கு எதிரான பிரிவினரின் பிரதிநிதிகள் அங்கு சென்று கொண்டிருப்பதாக அறிக்கையொன்று தெரிவிக்கிறது. உயர்மட்ட பேச்சுவார்த்தை குழு என அறியப்பட்ட முக்கிய எதிர்க்கட்சியினர் அதில் கலந்து கொள்வது தொடர்பில் அது இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. பொதுமக்கள் மீதான குண்டு தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்ற ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகியிருக்கப் போவதாக சில எதிர்க்கட்சி குழுக்கள் முன்னதாக எச்சரித்திருந்தனர்.
துருக்கியிலிருந்து கிரேக்கத்துக்கு கடல் தாண்டி வரும்போது கடலில் மூழ்கி இறக்கும் மக்களின் எண்ணிக்கை அபாயகரமாக அதிகரித்து வருவதாக குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பு எச்சரித்துள்ளது. கிரேக்கத்துக்கு விரைவில் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் குடியேறிகள் அபாயகரமான முயற்சிகளில் ஈடுபடுவதாக குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பின் பேச்சாளர் ஜோயல் மில்மன் கூறினார். இந்த வருட ஆரம்பத்திலிருந்து இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளதாக அவர் மேலும் கூறினார்.
சவுதி அரேபியாவில் ஷியா பள்ளிவாசல் ஒன்றில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 4 கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள மெஹசின் நகரில் உள்ள இமாம் ரேசா பள்ளிவாசலில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 18 காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலின் போது தற்கொலை குண்டுதாரி ஒருவர் தற்கொலை எடுப்பு பட்டியை இயக்க முயன்றபோது வழிபாடு செய்ய வந்திருந்த ஒருவரால் தடுக்கப்பட்டார் என சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் கூறுகிறார். தாக்குதல் நடத்திய மேலும் சிலருடன் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடுகள் நடத்துவதும் ஒருவர் கைது செய்யப்படுவதையும் காட்டும் படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபியாவில் உள்ள ஷியாக்களை முன்னரும் இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் அமைப்பு தாக்கியுள்ளது.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐரோப்பிய வீரர்கள் குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகப்படுத்தி வரும் விஷயத்தில் மேலும் 6 சம்பவங்களை கண்டறிந்துள்ளதாக ஐநா கூறுகிறது. பாங்கி விமான நிலையத்தின் அருகே தம் இருப்பிடம் மாறி வந்த மக்களுக்கான முகாம் ஒன்றில் இந்த துஷ்பிரயோகம் நடைபெற்றதாக ஐநாவின் மனித உரிமைகள் குழுவின் தலைவர் கூறினார். ஒரு தண்ணீர் பாட்டில் மற்றும் சில பிஸ்கட் துண்டுகளையும் பிரெஞ்சு வீரர்களிடமிருந்து பெற்றதற்கு பதிலாக அவர்கள் தம்மிடம் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக பாதிக்கப்பட்ட 7 சிறுமி ஐநா விசாரணையாளர்களிடம் கூறினார். 2014 இந்த துஷ்பிரயோகம் நடைபெற்றதாகவும், ஆனால் சமீபத்திய வாரங்களில்தான் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் ஜெய்ட் கூறினார்.
உலகளவில் தம் குழந்தைகளுக்கு எத்தனை தாய்மார்கள் தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள் என்ற கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியுள்ள உலக சுகாதார நிறுவனம் அதிகபட்சமாக 85% பெண்கள் தாய்ப்பால் ஊட்டும் நாடாக ருவாண்டா முன்னிலை பெற்றுள்ளது என அறிவித்துள்ளது. மிக குறைந்த சதவீதத்தில் பெண்கள் தாய்ப்பால் ஊட்டும் நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள பெண்களில் 1% குழந்தை பிறந்ததும் முதல் 6 வரை தாய்ப்பால் புகட்டுபவர்களாக இருக்கிறார்கள்.
ஆப்கானிஸ்தானிலிருந்து வரும் அகதிகள் மற்றும் குடியேறிகளை சிரியாவின் ராணுவத்துடன் இணைந்து போரில் ஈடுபடுமாறு இரானிய அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி வருவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற மனித உரிமைகள் அமைப்பு கூறுகின்றது. சிரியாவில் நடந்து வரும் போரில் அதிபர் அசாதை ஆதரிக்கும் ஈரான் ராணுவ உதவியையும் அளித்து வருகிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் பன்னாட்டுச் செய்தி ஒன்று. ஜப்பானிய மத்திய வங்கி நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக எதிர்மறையான வட்டி விகிதங்களை இன்று அறிவித்திருக்கிறது. ஆசியாவின் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றான ஜப்பானின் இந்த நடவடிக்கை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளனர். ஜப்பானின் இந்த நடவடிக்கை குறித்து சென்னையில் இருக்கும் பொருளாதார வல்லுநரும் தமிழக திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினருமான பேராசிரியர் ஆர் ஸ்ரீனிவாசனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
பொதுவா நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து நம்ம கொடுத்த கடனுக்கான வட்டியை கேட்கிறோம். அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்னா ஒரு வருஷம் சென்று நீங்க எனக்கு 110 ரூபாய் திரும்ப கொடுக்கணும். அப்பனா 10% வட்டின்னு அர்த்தம். எதிர்மறையான வட்டி என்னன்னா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுப்பேன், ஆனா ஒரு வருஷம் சின்ன நீங்க எனக்கு 98 ரூபாய் கொடுத்தா போதும்னு அர்த்தம். அப்பனாக்கா அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரியான போக்கு எதனால ஏற்படுதுன்னா, வருங்காலத்துல விலைகள் மிக வேகமாக வீழ்ச்சி அடையும்னு நான் எதிர்பார்த்தேன்னா, அதற்காக நான் வந்து எதிர்மறையான வட்டியை தான் வசூலிக்கணும்.
ஜப்பானிய அரசாங்கம் அப்படி வந்து வட்டி வீதங்களை எதிர்மறையாக கொண்டு செல்வதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்?
அதாவது பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகும்போது மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்க கிட்ட வாங்கும் சக்தி இருக்காது. வாங்கும் சக்தி இல்லைன்னா பொருட்களுடைய விலைகள் வீழ்ந்து கொண்டே போகும். அப்போ அவங்கள எப்படியாவது திரும்ப வாங்க வைக்கணும், பொருளை வாங்க வைக்கணும். அப்போ அவங்க காசே சேமிக்க கூடாது. இருக்கிற கொஞ்ச நஞ்சம் காசையும் அவங்க எப்படியாவது செலவழிச்சாதான் பொருள்களுக்கான தேவை உயரும். பொருள்களுக்கான தேவை உயர்ந்தாக்க உற்பத்தி பெருகும், வேலை வாய்ப்பு பெருகும், வருமானமும் பெருகும். அப்ப இந்த விதமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இன்றைக்கு ஜப்பானிய பொருளாதாரம் இருக்கிறது.
இல்ல, ஜப்பானிய பொருளாதார வல்லுநர்கள் மத்திய வங்கியெல்லாம் வட்டி விகிதத்தை எதிர்மறையாக குறைத்தால் சில காலத்தில், அது ஓராண்டு 2 ஆண்டிலேயோ, நாட்டினுடைய பொருளாதாரம் மீண்டும் துளிர்விட ஆரம்பிக்கும், கொஞ்சம் மேலோங்கும் எதிர்பார்க்கின்றாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து முழுமையாக அடைந்து விட முடியுமா?
இன்றைய தேதியில வேற வழியே இல்லை அவங்க கிட்ட. ஏன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. சந்தைகளில் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தேங்கி கிடக்கின்றன. பொருட்களை வாங்கும் சக்தியை மக்கள் இழந்து விட்டார்கள். வேலையின்மை பெருகி கொண்டே போகிறது. இந்த சூழ்நிலையில் பொருளாதாரத்தை தூக்கி பிடிப்பதற்கு எதிர்மறையான வட்டி விகித செயல்பாட்டை தவிர வேற ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள்.
இப்போ உலகினுடைய ஒரு முன்னணி பொருளாதாரங்கள் அல்லது வல்லமை மிக்க பொருளாதாரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவதுதான் ஜப்பான். இப்ப ஜப்பானிலேயே இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்றால், ஜப்பானிய பொருளாதாரத்தை சார்ந்துள்ள நாடுகளில் இதனுடைய தாக்கம் நேரடியாக உடனடியாக தெரிய ஆரம்பிக்கும் தானே?
நிச்சயமாக. ஏனென்றால் ஜப்பானிய உற்பத்தி என்பது ஜப்பானிய மக்களின் தேவை மட்டும் பூர்த்தி செய்வது அல்ல, அவர்களுடைய உற்பத்தி உலகில் உள்ள மற்ற நாடுகளினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதுதான். ஆகவே ஜப்பானிய அரசும் அதனுடைய மத்திய வங்கியும் என்ன நினைக்கிறது என்றால், அடுத்த 1-2 வருடங்களில் ஜப்பானிய பொருட்களுக்கு உலகில் தேவைகளே இருக்காது, அல்லது தேவைகள் மிக குறைவாக இருக்கும். ஏனென்றால் உலகில் உள்ள மற்ற பொருளாதாரங்கள் எல்லாமே வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய சிந்தனை என்பது ஜப்பானிய பொருளாதாரத்தை மட்டும் உள்ளடக்கியதாக இல்லை. அவர்கள் மற்ற பொருளாதாரங்களும் வீழ்ச்சியடைந்து கொண்டிருப்பதை கணக்கில் கொண்டுதான் இன்று அவர்கள் எதிர்மறையான வட்டி விகிதத்தை கூறியிருக்கிறார்கள்.
இப்ப ஜப்பான்ல ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி வந்து ஜப்பானிய பொருளாதாரத்துடன் மிகவும் நெருக்கமாக பின்னி பிணைந்திருக்கும் ஆசிய பொருளாதாரம், அதிலும் குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல எப்படியான ஒரு தாக்கத்தை உடனடியாகவோ அல்லது நீண்டகால அடிப்படையில ஏற்படுத்தும்?
அது ஜப்பானிய பொருளாதாரம் என்பது இந்த ஏசியான் நாடுகளில் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்று. ஆகவே இன்னொரு பொருளாதாரம் சீனா. சீனாவுடைய மிக வேகமான வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டு போவதனாலும் அதற்கு ஏற்ப ஜப்பானிய பொருளாதாரம் அந்த சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பதாலும், அதே போன்று மற்ற பொருளாதாரங்கள் இந்தியாவை தவிர வேற எந்த ஒரு பொருளாதாரமும் ஆசியாவில் இன்றைய தேதியில் சிறிது வளர்க்கின்றன என்றுதான் சொல்ல முடியும். பழைய போல் மிக வேகமான வளர்ச்சியை இங்கு எந்த ஒரு பொருளாதாரமும் கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் காண முடியவில்லை. ஆகவே ஜப்பானிய பொருளாதாரம் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளிலும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கான அறிகுறிகள் தென்படாததனால் இந்த முடிவை எடுத்திருக்கின்றது.
சென்னையில் இருக்கும் பொருளாதார வல்லுநரும் தமிழக திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினருமான பேராசிரியர் ஆர். ஸ்ரீனிவாசன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நாடாளுமன்றத்தில் ஊடகங்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்கள் ஊடகங்கள் மீது விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் என்று ஊடக சுதந்திர அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அவர்களின் இந்த குற்றச்சாட்டை அவர் இன்று மீண்டும் மறுத்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே. எஸ். உதயகுமார்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நாடாளுமன்றத்தில் ஊடகங்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் மீது விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் என்று சுதந்திர ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் விக்ரமசிங்கே சில ஊடகங்கள் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அதே போன்று சில ஊடகங்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு சார்பாக செயற்பட்டு தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அடிப்படையின்றி கண்டித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது சம்பந்தமாக ஊடக அறிக்கையொன்றை விடுத்துள்ள சுதந்திர ஊடக அமைப்பின் செயலாளர் சீதா ரஞ்சனி பிரதமரின் குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் மீது விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் என்று குற்றம் சாட்டினார்.
ரணில் விக்ரமசிங்கே மகதா மீ ගැන பிரகாச කරනකොට මේ பிரகாச කරපු විදිය සහ ඒ කරපු ඔහුගේ
இங்கு பிரதமர் சில ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகத் துறையினரின் பெயர்களை குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். அதே போன்று இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது பாரதூரமான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். ஊடக நிறுவனங்கள் மீது சில தவறுகள் இருக்க முடியும் என்று தெரிவித்த சீதா ரஞ்சனி அதனை பேச்சுவார்த்தைகளின் மூலமே தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதனை தவிர்த்து இவ்வாறு பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை அனுமதிக்க முடியாதென்றும் தெரிவித்தார் சுதந்திர ஊடக அமைப்பின் செயலாளர் சீதா ரஞ்சனி. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து பிரதமர் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்தார். ஊடகங்கள் மீது எந்த விதமான அச்சுறுத்தல்களையும் விடுக்கவில்லை என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே ஊடகத்துறையில் இடம்பெறுகின்ற சம்பவங்களை மாத்திரமே விரிவாக கூறியதாக தெரிவித்தார். ஊடகங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை குறிப்பிட்டு விமர்சனங்களை மேற்கொண்டு வருகின்றது. அப்படியானால் ஏன் எங்களுக்கு ஊடகங்களை விமர்சிக்க முடியாதென்று கேள்வியொன்றை எழுப்பினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இதேவேளை வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று பாரிய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜரானார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் அரச கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் சுயாதீன தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு செலுத்த வேண்டிய சுமார் 2 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட பணத்தை செலுத்த தவறியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சம்பந்தமான விசாரணை இன்று இடம்பெற்றது. இந்த விசாரணைகளுக்காக மஹிந்த ராஜபக்ஷ ஆஜராகியிருந்தார். விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நாடாளுமன்றத்தில் ஊடகங்கள் மீது தெரிவித்த குற்றச்சாட்டுகளை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். இது கவலைக்குரிய விடயம் என்று தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ விமர்சிக்கும் சுதந்திரம் ஊடகங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அதனை கண்டிக்க முடியாதென்று தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறான குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் மீது சுமத்துவதை அனுமதிக்க முடியாதென்றும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே. எஸ். உதயகுமார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு துறைகளிலும் முதலீடு செய்வதற்கு 25 மேற்பட்ட சர்வதேச நாடுகள் முன்வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு 25 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் கூறுகின்றார். கிழக்கு மாகாணத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு தொடர்பாக 2 நாட்கள் மாநாடொன்று நேற்றும் இன்றும் கொழும்பில் நடைபெற்றது.
25 மேற்பட்ட நாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள் கலந்து கொண்ட மாநாடு நடைபெற்றது. ஏறத்தாழ 342 மேற்பட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் எல்லாமாக 550 மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் பாரிய முதலீட்டுக்கான கிழக்கு மாகாணத்திலே முதலீடு செய்வதற்கான நிறைய அபிப்பிராயங்கள் மாத்திரமல்ல சில கமிட்மெண்ட்கள் கூட, அதாவது அவர்கள் முதலீடு செய்வதற்கான பணங்களை ஒதுக்கீடு செய்த நிகழ்வுகளும் இடம்பெற்றது. குறிப்பாக ஒரு கம்பெனி $20 மில்லியன் கிழக்கு மாகாணத்திலே முதலீடு செய்வதற்காக தங்களுடைய விருப்பங்களை நேற்று தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று 75 போட் ஹவுஸ் என்று வைக்கின்ற, சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கின்ற, லெகூண்டே ஓடுகின்ற, கேரளா போன்ற இடங்களிலே இடம்பெற்று வருகின்ற அந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கின்ற 75 மூன்று அறைகள் கொண்ட போட்டுகளை போடுவதற்காக நேற்று அந்த கம்பெனியும் விருப்பத்தை தெரிவித்திருந்தது. அதே போன்று பாரிய முதலீடு செய்வதற்கான பல முதலீட்டாளர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த வண்ணமும் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு உற்சாகமான ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது
என்றார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது. கால்நடை, விவசாயம், மீன்பிடி மற்றும் சுற்றுலாத்துறை என பல்வேறு துறைகளில் யோசனைகளும் திட்டங்களும் முதலீட்டாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார்.
எந்தெந்த இடங்களில் எந்த வகையான முதலீடுகளை செய்வது சம்பந்தமாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அந்த அடையாளத்துக்கு ஏற்ப முதலீட்டாளர்களுக்கு விரும்பிய அந்தந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே எந்த இடத்திலும் யாரும் முதலீட்டுக்குரிய முன் ஏற்பாடுகளை செய்ய முடியும், செய்யக்கூடியதான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம்
என்றார் ஹாபிஸ் நசீர் அகமது. சவுதி அரேபியா உட்பட முஸ்லிம் நாடுகளும் கிழக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு இம்மகாநாட்டில் தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தி உள்ளன. சவுதி அரேபிய இளவரசர், மத்திய ஊக்குவிப்பு அமைச்சர் மலிக் சமரவிக்ரம கலந்து கொண்ட சந்திப்பொன்றிலும் கலந்து கொண்டார்.
அவர் இந்த நாட்டிலே முதலீடு செய்வது சம்பந்தமாக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அவர்களுடைய கலந்துரையாடலில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்துக்கு நாங்கள் அவரை முதலீடு செய்வது சம்பந்தமாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் அடுத்த சட்டமா அதவி பதவிக்கான நியமனம் தொடர்பில் அரசியலில் சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தற்போது வெற்றிடமாகியுள்ள இலங்கையின் சட்டமா அதிபர் பதவிக்கு அரசாங்கம் வெளிநபர் ஒருவரை நியமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இன்று நாடாளுமன்றம் கூடிய போது அந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்.
ஜேஷ்டதம நிலதாரியா நீதிபதி
இலங்கையின் சட்டமா அதிபர் பதவி கடந்த 3 வாரங்களாக வெற்றிடமாக காணப்படுகின்றது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த அதிகாரியொருவர் இந்த பதவியில் பதில் சட்டமா அதிபராக கடமையாற்றி வருகின்றார். அரசாங்கம் இந்த மூத்த அதிகாரியை சட்டமா அதிபராக நியமிப்பதை தவிர்த்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வெளியே இருக்கின்ற ஒரு நபரை அந்த பதவிக்காக நியமிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இது சம்பந்தமாக அரசாங்கம் 3 நபர்களின் பெயர்களை ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இந்த சட்டவிரோத செயலை தடுப்பதற்கு அரசியல் சாசன சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த அரசியல் அமைப்பு சபையின் தலைவரும் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய, சட்டமா அதிபர் பதவிக்காக ஜனாதிபதியினால் இதுவரை பெயர்கள் எதுவும் பரிந்துரை செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். தினேஷ் குணவர்தனவின் கருத்துக்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்தார் ஆளும் கட்சியின் அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல. கடந்த ஆட்சிக்காலத்தில் வெளிநபர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். முகான் பீரிஸ் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அப்போது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தினேஷ் குணவர்தன சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல. எதிர்கட்சிகள் சமர்ப்பித்த கருத்துக்கள் தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் பதில்களை வழங்கினார். புதிய சட்டமா அதிபரின் நியமனம் சம்பந்தமாக தான் இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அதன் பின்னர் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தகுந்த நபர் ஒருவரின் பெயரை அரசியல் யாப்பு சபையிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழ்நாட்டின் முதல்வராக எம்ஜிஆர் ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது நடந்த பிரபல ராபின் மெயின் ஊழல் வழக்கில் 29 ஆண்டுகள் வழக்கு நடந்து இறுதியாக இன்று அளிக்கப்பட்டிருக்கும் தீர்ப்பில் 5 பேர் குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ராபின் மெயின் மோசடி வழக்கில் ராபின் மெயின் உள்ளிட்ட 5 பேருக்கு சிறை தண்டனை விதித்து சிபிஐ நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 1983 85 இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தபோது ராபின் மெயின் என்பவர் உள்ளிட்ட பலர் 9 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் போலியான வாகன சான்றிதழ்களை சமர்ப்பித்து 56 லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. எம்ஜிஆரின் அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்த காளிமுத்து இந்த கடன்களுக்கு சிபாரிசு செய்ததாகவும் கூறப்பட்டது. இது தொடர்பாக 1987 சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் ராபின் மெயின், சூரியகுமார், சாகுல் ஹமீத், சோமசுந்தரம், பெசில்சாம், சுப்பிரமணியன், நடராஜன், முன்னாள் அமைச்சர் காளிமுத்து உள்ளிட்ட 32 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது முன்னாள் அமைச்சர் காளிமுத்து உள்ளிட்ட 16 பேர் இறந்து போயினர். மீதமுள்ள 16 பேர் மீதான இந்த வழக்கு சென்னையில் உள்ள 11வது சிபிஐ சிறப்பு கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு வந்தது. முக்கிய குற்றவாளியான ராபின் மெயின் பெயரை வைத்து ராபின் மெயின் வழக்கு என்றே இந்த வழக்கு கூறப்பட்டு வந்தது. விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் இன்று நீதிபதி வெங்கடபதி இந்த வழக்கில் தீர்ப்பளித்தார். இறந்தவர்கள் தவிர எஞ்சியிருந்த 16 பேரில் நடராஜன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட 11 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவர்கள் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி கூறினார். மீதமுள்ள ராபின் மெயின், சூரியகுமார், சாகுல் ஹமீத், சோமசுந்தரம், பெசில்சாம் ஆகியோர் குற்றவாளிகள் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் தீபா,
83ல நடந்த சம்பவம் நாங்க மொத்தம் 93 ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணினோம். சிபிஐ சார்பாக மொத்தம் ஒரு 1311 டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் மார்க் பண்ணினோம். இது வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து பேங்க் லோனை வாங்கறதுக்காக செகண்ட் ஹேண்ட் ட்ரக் பர்ச்சேஸ் பண்ணினதாக காமிச்சு அந்த லோனை வந்து அப்போ கொண்டு வந்தாங்க. இது அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து திரு காளிமுத்து அப்போ வந்து முன்னாள் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், அவரும் ஒரு குற்றவாளியாக இருந்தார். அவருடைய பிஏவும் குற்றவாளியாக இருந்தாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் வந்து பேங்க்குக்கு கொண்டு வந்ததாக வந்து ஒரிஜினல் சிபிஐயில் கேஸ், பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவர் இறந்து போனதுனால அந்த சார்ஜ் எல்லாம் போயிடுது
என்று தெரிவித்தார் அரசு தரப்பு வழக்கறிஞரான தீபா. முக்கிய குற்றவாளியான ராபின் மெயினுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,80,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சூரியகுமார், சோமசுந்தரம் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும், சாகுல் ஹமீத், பெசில்சாம் ஆகியோருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இவர்களுக்கு அபராதங்களும் விதிக்கப்பட்டன. இந்த அபராத தொகையில் 57 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட 9 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். பல ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராபின் மெயினுக்கு தற்போது 72 வயதாகிறது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து மலேசிய செய்தி ஒன்று. மலாயா பல்கலைக்கழகத்தின் தமிழ் நூலகம் இனி அங்கு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும்தான் என்கிற விதிமுறை புதிதாக அமலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமலாக்கம் அதன் பயன்பாட்டை வெகுவாக குறைக்கும் என்றும் பிறகு படிப்படியாக அது மூடப்படும் சாத்தியத்தையும் உருவாக்கும் என்கிற அச்சம் தமிழ் மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த பின்னணி குறித்து மலாயா பல்கலைக்கழகத்தின் பட்ட மேற்படிப்பு ஆய்வு மாணவர் நவீன் மனோகரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தென்கிழக்காசியை பொறுத்த வரைக்கும் மலைய பல்கலைக்கழகத்துல இருக்கிற தமிழ் நூலகம் தான் வந்து தமிழ் நூலகத்துல மிக வந்து பெரியது. பொதுவாகவே மலேசியாவில அரசாங்க கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய எந்த மாணவரும் இன்னொரு அரசாங்க கல்லூரியில இருக்கிற நூலகத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதி இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து இப்பொழுது இந்த ஒரு மாத காலகட்டத்துல வெளியில இருக்கிற அரசாங்க கல்லூரிகள்ல பயிலக்கூடிய மாணவர்கள் மலைய பல்கலைக்கழகத்துல இருக்கிற தமிழ் நூலகத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது மலைய பல்கலைக்கழகத்துல உள்ள அங்க படிக்கிற மாணவர்கள் மட்டுமே அந்த நூலகத்தை படிக்கிறதுக்கு அனுமதி மட்டுமே வந்து வழங்கப்பட்டிருக்கு. வெளியில இருந்து வந்து படிக்கிறவங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படியே வந்து படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாக்கா 20 ரிங்கிட் செலுத்தி தான் வந்து அந்த நூலகத்தை வந்து பயன்படுத்த முடியும். ஏறக்குறைய 35,000 புத்தகங்கள் வந்து மலைய பல்கலைக்கழகத்துல இருக்கு. மற்ற தமிழ் நூலகங்களோட இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற நூலகத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்னாக்கா, பல்கலைக்கழகம் அந்த நூலகத்தை வந்து அமைக்கல. அங்க வந்து தமிழ் கல்வி இருக்கிறதுனால தமிழ் மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்று பொதுமக்களை நிதி திரட்டி, கோ சாரங்கபாணி தலைமையில பொதுமக்களை நிதி திரட்டி நூலகத்தை வந்து உருவாக்குறாங்க. சோ அப்ப பொதுமக்களால் உருவாக்கப்படுற ஒரு நூலகம், பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிறவங்க மட்டும் பயன்படும் போது அங்க 2 விதமான சிக்கல் ஆகுது. ஒன்று, அங்க வந்து டெல்லியில உள்ளவங்க பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். ரெண்டாவது வந்து அந்த பல்கலைக்கழகத்துல தமிழ ஒரு பாடமா எடுத்து படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை வருடந்தோறும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. மலாயா பல்கலைக்கழகத்துல ஒரு காலகட்டத்துல 100 மாணவருக்கு மேல படித்த அந்த பல்கலைக்கழகத்துல இப்ப ஒரு வருடத்துக்கு 7 மாணவர்களை மட்டுமே தமிழ் படிக்கிறதுக்காக வந்து பதிவுறாங்க. அப்ப அவ்வளவு குறைவான மாணவர்கள் மட்டுமே அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற நூலகத்தை பயன்படுத்தும் போது கால ஓட்டத்துல அடுத்து அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னாக்கா, பயன்பாடு குறைவா இருக்கிறதுனால இந்த நூலகத்தை நம்ம வந்து அடைக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கான நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஆக நூலக பயன்பாட்டை குறைக்கிறதுக்கான திட்டத்தை இவங்களே வகுத்துட்டு பிறகு அதையே ஒரு காரணமா காட்டி அந்த நூலகத்தை அடைப்பதற்கான சாத்தியங்கள் இந்த சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன்.
இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது யார், அதற்கு என்ன காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள்?
மலாயா பல்கலைக்கழகத்துடைய நூலக பொறுப்பாளர் தான் வந்து இந்த ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து என்ன இருக்குன்னாக்கா, புத்தகம் வந்து தமிழ் வந்து சேருது அல்லது புத்தகம் வந்து படுகாதுது, இந்த மாதிரியான காரணங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இது ஏற்புடைய காரணங்களா இல்லை என்னக்கா, அதாவது நான் உங்ககிட்ட முதல்ல அந்த நூலகத்துடைய பூலோக விஷயத்த சொல்லிடுறேன். அங்க வந்து ரெண்டு நூலகம் இருக்கு, ஒன்று முதன்மை நூலகம், இன்னொன்று ஜாபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்டிடத்துல இருக்கிற நூலகம். இந்த நூலகம் வந்து 5 மாடிகளை கொண்டது, இதுல 4வது மாடியில தான் வந்து தமிழ் சீன புத்தகங்கள் வந்து இருக்கு. இந்த புத்தகங்களை பெறுவதற்கு ஒரு மாணவன் வந்து படியெழுத, இதற்கு முன்பு வந்து லிஸ்ட பயன்படுத்தி அந்த படுத்தூக்கியை பயன்படுத்தி நூலகத்துக்கு போகக்கூடிய சூழல் வந்து இருந்தது. இப்ப தமிழ் மாணவர்கள் 4 மாடி படியேறிதான் போயிட்டு அந்த நூலகத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்கு. இது வந்து மிக முக்கியமான வந்து ஒரு தடையா இருக்கு மாணவர்கள் வந்து அந்த நூலகத்தை பயன்படுத்துவதற்கு. ரெண்டாவது, இந்த ஆணையை பிறப்பிச்ச பிறகு இந்த ஆணை வந்து இந்த பல்கலைக்கழகத்துல மட்டுமே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மலேசியாவில் இருக்கின்ற வேறு அரசாங்க பல்கலைக்கழகங்கள்ல தாராளமாக வந்து எந்த மாணவனும் போயிட்டு வேறு அரசாங்க கல்லூரியில பயிலக்கூடிய மாணவன் போயிட்டு புத்தகத்தை இரவல் வாங்கும் படிக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா தென்கிழக்காசியாவில் பெரிய பல்கலைக்கழக ஒரு நூலகத்துல ஒரு மாணவர் வந்து நூலை பயன்படுத்துவதற்கு இது வந்து தடையா இருக்கு.
மலாயா பல்கலைக்கழக ஆய்வு மாணவர் நவீன் மனோகரன். கடந்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றிய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பிரிட்டனுக்குள் வந்திருப்பதாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது குறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
கடந்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றிய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் எப்படி பிரிட்டனுள் வந்துள்ளனர் என்பது குறித்து பிபிசியின் ஆசிய ஒலிபரப்பு சேவை ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது. முன்னர் போர்த்துக்கேயரின் காலனித்துவத்தின் கீழிருந்த இந்தியாவின் சில பகுதிகளில் உள்ளவர்களுக்கு போர்த்துக்கல் கடவுச்சீட்டை பெறும் உரிமையை அந்த நாடு வழங்கியிருந்தவை இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. இந்த வழியை பாவித்து கிட்டத்தட்ட 20,000 பேர் வரையிலான இந்தியர்கள் டயு, டமான் மற்றும் கோவா ஆகிய பிரதேசங்களிலிருந்து பிரிட்டன் வந்துள்ளனர். அண்மையில் பிரிட்டனுக்கு வந்த குடியர்கள் ஆங்கிலம் கற்கின்றனர். ஆனால் இந்த வகுப்பில் உள்ளவர்களில் அநேகமான இந்தியர்கள் போர்த்துக்கல் கடவுச்சீட்டை பாவித்து பிரிட்டனுக்குள் வந்தவர்கள் என்பது ஆச்சரியமான ஒரு விடயம்தான்.
લાઈક અમારે આવું તો નથી હતું, બધાનું ફ્યુચર માટે આવવાનું એટલે સ્ટડી કરવા માટે. મોમ્બે અહીંયા હતી અને બધા છે ફેમિલી રિલેશનમાં.
ફાકિર இவர் இந்தியாவின் டமானைச் சேர்ந்தவர். இந்த பகுதி 1961 வரை போர்த்துக்கேயரின் காலனித்துவத்தின் கீழ் இருந்தது. இவர்களின் காலனித்துவ ஆட்சி காலத்தில் பிறந்தவர்கள், அவர்களது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளும் போர்த்துக்கல் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்கள். இந்த நடைமுறை கோவா மற்றும் டயு பகுதி மக்களுக்கும் பொருந்தும். 18 வயதான பியூஷ் மற்றும் அவரது நண்பர் ஹர்ஷாட் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளில் இவ்வாறு பிரிட்டன் வந்து லெஸ்டரில் குடியேறினார்கள். அண்மைய ஆண்டுகளில் 20,000 வரையான இந்தியர்கள் போர்த்துக்கல் கடவுச்சீட்டை பாவித்து பிரிட்டன் வந்துள்ளதாக பிரிட்டன் புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு சூழலில் போலியான போர்த்துக்கேய கடவுச்சீட்டை பயன்படுத்தி சிலர் வந்திருக்கக் கூடும் என்ற கவலைகளும் எழுந்துள்ளன. இது தொடர்பில் தாம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போர்த்துக்கல் அதிகாரிகள் பிபிசிக்கு தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் சட்ட ரீதியாக பிரிட்டனுள் இவ்வாறு வந்துள்ள பெரும்பான்மையான இந்தியர்கள் ஸ்விண்டன் மற்றும் லெஸ்டர் ஆகிய இடங்களில் குடியேறியுள்ளனர். இந்த நகரில் இந்தியா விசா சேவையை நடத்தி வரும் ஜெய் பவாரி போர்த்துக்கல் கடவுச்சீட்டினை வைத்துள்ள பெருந்தொகையான இந்தியர்களுக்கு தாம் சேவையினை வழங்கியதாக கூறினார்.
We are receiving a lot and lots of inquiries from the Portuguese passport for mainly two things. They are getting the visas to go back to India to visit the family back.
இந்தியர்கள் இங்கு வாழ்வதையே பெரிதும் விரும்புகின்றனர் என அவர் தெரிவித்தார். இது குறித்து உள்ளூர்வாசிகள் மத்தியில் வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன.
They've actually added something different to what's already a very vibrant community. but I think a big addition they've brought is a cultural part.
It's very difficult because they're finding it difficult to actually merge into the community. Language, just basic.
அநேகமான இந்தியர்கள் போர்த்துக்கல் கடவுச்சீட்டை பிரிட்டனில் வாழ்வதற்கான ஒரு உக்தியாக பாவிப்பதாக தெரிவிக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றிய குடியர்களுக்கு பிரிட்டனில் கிடைக்கும் மக்கள் நல கொடுப்பனவுகளை குறைப்பதன் ஊடாக பிரிட்டன் நோக்கி அவர்களது பார்வையை குறைக்க முடியும் என தெரிவித்துள்ளது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழ் தந்தவர் பிரதீபன், புனிதசீலன். நீதர்லாண்டன் பிபிசியின் தமிழோசை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.